ஓம் சாந்தி. ஆகஸ்ட் 30, 2025. காலை முரளி, பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்கள் புத்திகளுக்குள் இந்த ஞானத்தை பதிய வைத்து உங்கள் மத்தியில் வகுப்புகளை நடத்துங்கள். உங்களுக்கும் ஏனையோருக்கும் நன்மையை ஏற்படுத்தி தொடர்ந்தும் ஓர் உண்மையான வருமானத்தை சம்பாதித்துக் கொண்டிருங்கள். கேள்வி: எந்த அகங்காரத்தை குழந்தைகளாகிய நீங்கள் என்றுமே கொண்டிருக்க கூடாது? பதில்: குழந்தைகளில் சிலர் அகங்காரம் உடையவராகி இச்சிறிய குமாரிகளினால் எங்களுக்கு எதனை கற்பிக்க முடியும் என கூறுகின்றார்கள். அவர்களுடைய சிரேஷ்ட சகோதரி எங்கேயாவது செல்ல வேண்டியிருந்தால் சிலர் முகங்கோணி வகுப்புக்கு வருவதை நிறுத்திவிடுகின்றார்கள். இது மாயையின் தடையாகும். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, முரளி வாசிக்கின்ற ஆசிரியரின் பெயரையோ ரூபத்தையோ பார்க்காதீர்கள். தந்தையின் நினைவில் முரளியை செவிமடுங்கள். அகங்காரம் உடையவர்கள் ஆகாதீர்கள். ஓம் சாந்தி. தந்தை இங்கே அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இப்பொழுது நீங்கள் தந்தை என பேசும்போது அது பல குழந்தைகளை கொண்ட ஒரு லௌகீக தந்தையாக இருக்க முடியாது. இவர் ஆன்மீக தந்தையாவார். அவருக்கு பல குழந்தைகள் உள்ளனர். டேப் ரெக்கார்டர், முரளி மற்றும் ஏனைய வசதிகள் அனைத்தும் குழந்தைகளுக்காகவே. நீங்கள் இப்பொழுது அதிமேன்மையான மனிதர்கள் ஆகுவதற்காக சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இதுவும் பெரும் சந்தோஷத்திற்குரிய ஒரு விஷயமாகும். தந்தையால் மாத்திரமே உங்களை மேன்மையாக ஆக்க முடியும். இந்த லக்ஷ்மியும் நாராயணனும் மேன்மையான மனிதர்களாக இருந்தவர்கள். இந்த உலகில் மாத்திரமே மேன்மையானவர்களும் நடுத்தரமானவர்களும் சீரழிந்த மனிதர்களும் உள்ளார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் மேன்மையாகவும், மத்தியில் அவர்கள் நடுத்தரமாகவும், இறுதியில் அவர்கள் சீரழிந்தவர்களாகவும் உள்ளார்கள். முதலில் அனைத்தும் புதியதாகவும் மேன்மையாகவும், பின்னர் நடுத்தரமானதாகவும், அதன் பின்னர் சீரழிந்ததாகவும், அதாவது பழையதாகவும் ஆகுகின்றது. இது உலகத்திற்கும் பொருந்துகின்றது. ஆகவே மக்களுக்கு எந்த விஷயத்திலேனும் சந்தேகங்கள் எழுந்தால் அவற்றை நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். நீங்கள் ஏன் பிரம்மாவின் படத்தை வைத்திருக்கின்றீர்கள் என பொதுவாக பலரும் உங்களை வினவுகின்றார்கள். ஆகவே நீங்கள் விருட்சத்தின் படத்தை பயன்படுத்த வேண்டும். அவர்களிடம் கூறுங்கள், பாருங்கள், இப்பொழுது இதன் கீழிலிருந்து அவர் தபஸ்யா செய்கிறார். அவரது இறுதி பிறவியின் முடிவில் அவர் விருட்சத்தின் உச்சியில் நிற்கின்றார். தந்தை கூறுகின்றார், நான் அவரினுள் பிரவேசிக்கின்றேன். இவ்விஷயங்களை விளங்கப்படுத்துவதற்கு மிகவும் திறமைசாலியான ஒருவர் தேவைப்படுகின்றார். ஒருவர் விவேகம் அற்றவராக இருந்து அவருக்கு எவ்வாறு விளங்கப்படுத்துவது என்பது தெரியாமல் இருந்தால் அவர் பிரம்மா குமார் குமாரிகள் அனைவரின் பெயரையும் அவதூறு செய்கின்றார். நீங்கள் இறுதியில் முழுமையாக சித்தி எய்தினாலும் இப்பொழுது எவருமே 16 ஸ்வர்க்க கலைகளும் நிறைந்தவர்கள் ஆக முடியாது. நிச்சயமாக விளங்கப்படுத்துவதில் அனைவரும் வரிசை கிரமமாகவே உள்ளனர். பரமாத்மாவாகிய பரம தந்தை மீது அன்பில்லாதவர்கள் நிச்சயமாக அன்பற்ற புத்தி உடையவர்கள் ஆவர். அவர்களிடம் இதை பற்றி உங்களால் கூற முடியும். அன்பான புத்தி உடையவர்கள் வெற்றியாளர்களும், அன்பற்ற புத்திகளை உடையவர்கள் விநாசத்தின் வழியில் செல்பவர்களும் ஆவார்கள். சிலர் இதனையிட்டு குழப்பம் அடைந்து பின்னர் பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றார்கள். அவர்கள் சண்டையிட ஆரம்பிப்பதற்கு நீண்ட காலம் எடுப்பதில்லை. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஒருவரால் என்ன செய்ய முடியும்? சில நேரங்களில் அவர்கள் படங்களுக்கு தீ மூட்டவும் தயங்குவதில்லை. பாபா உங்களுக்கு படங்களை காப்புறுதி செய்து கொள்ளுமாறு அறிவுரை கூறுகின்றார். தந்தை குழந்தைகளின் ஸ்திதியை அறிவார். பாபாவும் தினமும் குற்ற பார்வையை பற்றி தொடர்ந்தும் விளங்கப்படுத்துகின்றார். சிலர் எழுதுகின்றார்கள், பாபா குற்ற பார்வையை பற்றி நீங்கள் விளங்கப்படுத்திய விஷயங்கள் முற்றிலும் சரியானவை. இது தமோபிரதான் உலகம். நாளுக்கு நாள் அது மேலும் தமோபிரதான் ஆகுகின்றது. கலியுகம் இன்னமும் அதன் குழந்தை பருவத்திலேயே உள்ளதென அவர்கள் சிந்திக்கின்றார்கள். அவர்கள் அறியாமை என்ற உறக்கத்தில் ஆழ்ந்து உறங்குகிறார்கள். இதுவே மகாபாரத யுத்தத்திற்கான காலம் என்பதால் கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக இங்கு இருப்பார் என்று சில வேளைகளில் அவர்கள் கூறுகின்றார்கள். எனினும் அவரின் ரூபத்தை அவர்கள் காட்டுவதில்லை. அவர் நிச்சயமாக யாராவது ஒருவரினுள் பிரவேசிக்க வேண்டும். பாக்யரதம் நினைவு கூறப்பட்டுள்ளது. ஓர் ஆத்மா வரும்பொழுது பிரவேசிப்பதற்கென அவரது சொந்த ரதம் உள்ளது. இவரே பாக்ய ரதம் என்று அழைக்கப்படுகின்றார். எனினும் பாபா பிறப்பு எடுப்பதில்லை. அவர் வந்து இவரின் பக்கத்தில் அமர்ந்திருந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். அனைத்தும் மிக தெளிவாக உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. திருமூர்த்தியின் படமும் உள்ளது. பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் ஆகியோர் திருமூர்த்தி என அழைக்கப்படுகின்றார்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் ஆகியோர் திருமூர்த்தி என அழைக்கப்படுகின்றார்கள். அவர்கள் செல்வதற்கு முன்னர் நிச்சயமாக எதையேனும் அவர்கள் செய்திருக்க வேண்டும். இதனாலேயே அவர்களுக்கு பின்னர் பாதைகளுக்கும் கட்டடங்களுக்கும் திருமூர்த்தி என்ற பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று சபாஷ் ரோடு என்றொரு வீதி உள்ளது. அதே போன்று சுபாஷ் ரோடு என்றொரு வீதி உள்ளது. அனைவருக்கும் சுபாஷின், அதாவது சுபாஷ் சந்திரபோஸ், இந்திய சுதந்திர போராட்ட வீரர் சரித்திரம் தெரியும். அவர்களுடைய சரித்திரங்கள் அவர்கள் சென்றுவிட்ட பின்னரே எழுதப்பட்டன. பின்னர் அவர்களுடைய சிலைகளை செய்து அவர்களை மகத்தானவர்கள் ஆக்குகின்றார்கள். அவர்கள் அமர்ந்திருந்து அத்தகைய மகத்துவமான விஷயங்களை எழுதுகின்றார்கள். அதே போன்று குருநானக்கின் சமய நூலும் மிக பெரிதாக்கப்பட்டுள்ளது. அவர் அதிகளவு எழுதவில்லை. இந்த ஞானத்தை எழுதுவதற்கு பதிலாக அவர்கள் பக்தியின் விஷயங்களையே எழுதியுள்ளார்கள். இப்படங்கள் போன்றவை மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டன. உங்கள் பௌதீக கண்களால் நீங்கள் காண்பவை அனைத்தும் எரியப் போகின்றன என்பது உங்களுக்கு தெரியும். எனினும் ஆத்மாக்கள் இங்கேயே இருந்துவிட முடியாது. அவர்கள் நிச்சயமாக வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். இத்தகைய விஷயங்கள் அனைவரது புத்தியிலும் நிலைத்திருப்பதில்லை. அவர்கள் அவற்றை கிரகித்திருந்தால் ஏன் அவர்கள் வகுப்புகளை கொடுப்பதில்லை? 7 முதல் 8 வருடங்களுக்கு பின்னரும் கூட வகுப்பு கொடுப்பதற்கு எவருமே தயாராக இல்லை. பல இடங்கள் அவ்வாறாகவே ஓர் ஆசிரியர் இல்லாமல் இயங்குகின்றன. இருப்பினும் தாய்மார்களின் அந்தஸ்து உயர்வாகவே உள்ளது என புரிந்து கொள்ளப்படுகின்றது. பல படங்கள் உள்ளன. அவர்கள் முரளியை கிரகித்த பின்னர் அதை பற்றி சிறிதளவை விளங்கப்படுத்துகின்றார்கள். எவராலும் இதை செய்ய முடியும். இது மிகவும் இலகுவானது. ஆனால் ஓர் ஆசிரியர் தேவை என அவர்கள் இன்னமும் ஏன் கேட்கின்றார்கள் என்பதை பாபாவினால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களுடைய ஆசிரியர் எங்கேயாவது செல்ல வேண்டியிருந்தால் அவர்கள் முகங்கோண ஆரம்பிப்பதுடன் வகுப்புக்கு செல்வதையும் நிறுத்திவிடுகிறார்கள். அதன் பின்னர் அவர்கள் மத்தியில் முரண்பாடு ஏற்படுகின்றது. எவராலும் வகுப்பு கொடுக்க முடியும். எனினும் சில நேரங்களில் தங்களுக்கு நேரமில்லை என அவர்கள் கூறுகின்றார்கள். நீங்கள் உங்களுக்கும் பிறருக்கும் நன்மையை ஏற்படுத்த வேண்டும். இது பெரியதொரு வருமானமாகும். மக்கள் தங்கள் வாழ்வை வைரம் போன்று பெறுமதியாக ஆக்கிக் கொள்ளும் வகையில் உண்மையானதொரு வருமானத்தை சம்பாதிப்பதற்கு நீங்கள் அவர்களை தூண்ட வேண்டும். நீங்கள் அனைவரும் ஸ்வர்க்கத்திற்கு செல்வீர்கள். அங்கு சதா சந்தோஷம் நிலவுகின்றது. பிரஜைகளின் ஆயுட்காலம் குறைவாக இருக்கும் என்றில்லை. இல்லை, பிரஜைகளும் நீண்ட ஆயுட்காலத்தை கொண்டுள்ளார்கள். அது அமரத்துவ பூமியாகும். எவ்வாறாயினும் அந்தஸ்து உயர்ந்ததாகவோ அல்லது தாழ்ந்ததாகவோ இருக்கலாம். ஆகவே நீங்கள் எந்த தலைப்பிலும் வகுப்பை நடத்தலாம். உங்களுக்கு நல்லதொரு ஆசிரியர் தேவை என நீங்கள் ஏன் கூறுகின்றீர்கள்? உங்கள் மத்தியிலேயே நீங்கள் வகுப்பு நடத்த முடியும். யாராவது ஒருவர் வரவேண்டும் என நீங்கள் தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்க கூடாது. சிலர் அகங்காரத்துடன் கூறுகின்றார்கள், இந்த சிறிய குமாரிகளால் எங்களுக்கு எதனை கற்பிக்க முடியும்? மாயையின் பல தடைகள் உள்ளன. அவர்களின் புத்தியில் இது இருப்பதில்லை. தினமும் பாபா இதனை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் சிவ பாபா விளங்கப்படுத்துவதில்லை. அவர் கடல் ஆவார். வேறுபட்ட தலைப்புகளின் அலைகள் தொடர்ந்தும் இருக்கும். சில வேளைகளில் அவர் இங்குள்ள குழந்தைகளுக்காக விளங்கப்படுத்துகின்றார். சில வேளைகளில் வெளியில் உள்ளவர்களுக்காக ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார். அனைவரும் முரளியை பெறுகின்றார்கள். உங்களால் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாதுவிட்டால் நீங்கள் அப்பொழுது கற்க வேண்டும். உங்கள் சொந்த முன்னேற்றத்திற்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மையை ஏற்படுத்த வேண்டும். இந்த தந்தை பிரம்ம பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஞானத்தை விளங்கப்படுத்தினாலும் உங்கள் புத்தியின் யோகம் சிவ பாபாவுடனேயே இருக்க வேண்டும். இதனாலேயே அவர் கூறுகின்றார், எப்பொழுதும் சிவ பாபாவே இதனை பேசுகின்றார் என்றே நீங்கள் கருத வேண்டும். சதா சிவ பாபாவை நினைவு செய்யுங்கள். சிவ பாபா பரந்தாமத்தில் இருந்து வந்து முரளியை பேசுகின்றார். இந்த பிரம்மா முரளியை பேசுவதற்கு பரந்தாமத்திலிருந்து வருவதில்லை. சிவ பாபா இவரது சரீரத்தினுள் பிரவேசித்து உங்களுக்கு முரளியை கூறுகின்றார் என்றே எப்பொழுதும் நினையுங்கள். இதனை உங்கள் புத்தியில் வைத்திருங்கள். இதனை உங்கள் புத்தியில் மிக சரியாக வைத்திருக்கும் பொழுது அதுவும் நினைவு யாத்திரையே ஆகும். எனினும் இங்கு அமர்ந்திருக்கும் பொழுதும் பலரின் புத்தியின் யோகம் அங்கும் இங்கும் அலைகின்றது. இங்கு நீங்கள் மிகவும் நன்றாக யாத்திரை செய்யலாம். இல்லாவிட்டால் உங்கள் கிராமத்தையும் வீட்டையும் குடும்பம் போன்றவற்றையும் நீங்கள் நினைவு செய்கின்றீர்கள். சிவ பாபா இவரில் அமர்ந்திருந்து எங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பது உங்கள் புத்தியில் இருக்கின்றது. நாங்கள் சிவ பாபாவின் நினைவிலிருந்தே முரளியை செவிமடுத்து கொண்டிருந்தோம். பின்னர் எங்கள் புத்தியின் யோகம் எங்கு சென்றது? இவ்வாறாகவே உங்களில் பலரின் புத்திகளின் யோகம் திசை திருப்பப்படுகின்றது. இங்கு நீங்கள் மிக நன்றாக யாத்திரையில் நிலைத்திருக்க முடியும். சிவ பாபா பரந்தாமத்திலிருந்து வந்துள்ளார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். உங்கள் கிராமத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் இவ்வாறு சிந்திப்பதில்லை. சிவ பாபாவின் முரளியை தங்கள் செவிகளின் ஊடாக தாங்கள் செவிமடுப்பதாக சிலர் நம்புகின்றார்கள். அச்சந்தர்ப்பங்களில் அவர்கள் முரளியை வாசிக்கின்றவரின் பெயரையோ ரூபத்தையோ நினைவு செய்ய மாட்டார்கள். இந்த ஞானம் அனைத்தும் சுயத்திற்கான விஷயமாகும். உள்ளூர நீங்கள் சிவ பாபாவின் முரளியை செவிமடுக்கின்றீர்கள் என்ற விழிப்புணர்வையே கொண்டிருங்கள். அதனை இன்ன சகோதரி உங்களுக்கு வாசிக்கின்றார் என நினைக்காதீர்கள். நீங்கள் சிவபாபாவின் முரளியை செவிமடுக்கின்றீர்கள். இவையும் நினைவில் நிலைத்திருப்பதற்கான வழிமுறைகளாகும். நீங்கள் எந்த நேரமும் முரளியை செவிமடுக்கின்றீர்கள் என்றோ அல்லது நினைவில் இருக்கின்றீர்கள் என்றோ இல்லை. இல்லை, பாபா கூறுகின்றார், பலரின் புத்திகள் வெளியே அலை பாய்கின்றன. அவர்கள் தங்கள் பண்ணைகளையும் வயல்களையும் நினைவு செய்கின்றார்கள். புத்தியின் யோகம் வெளியே அலைந்து திரியக்கூடாது. சிவபாபாவை நினைவு செய்வதில் எச்சிரமமும் இல்லை. எனினும் நீங்கள் நினைவில் நிலைத்திருப்பதற்கு மாயை உங்களை அனுமதிப்பதில்லை. வேறு எண்ணங்கள் இடையில் வருவதால் உங்களால் சிவபாபாவை எந்த நேரமும் நினைவு செய்ய முடியாதுள்ளது. நீங்கள் செய்யும் முயற்சிக்கேற்ப நீங்கள் அனைவரும் வரிசைக்கிரமமானவர்களே. மிக நெருக்கமாக இருப்பவர்களின் புத்தியில் இவ்விஷயங்கள் விரைவாக பதிந்துவிடும். அனைவரும் 8 மணிகளின் மாலையில் வருவார்கள் என்றில்லை. உங்களிடம் இந்த ஞானம், யோகம், தெய்வீக குணங்கள் இருக்கின்றனவா என உங்களை பரிசோதனை செய்து பாருங்கள். என்னிடம் எந்த பலவீனங்களும் இல்லை அல்லவா? மாயையின் ஆதிக்கத்தினால் நான் எப்பாவச் செயலையும் செய்யவில்லை இல்லையா? சிலர் மிகவும் பேராசை உடையவர்களாக ஆகுகின்றார்கள். பேராசை என்னும் தீய ஆவியும் உள்ளது. மாயை பிரவேசிப்பதினால் அவர்கள் தங்களுக்கு பசிக்கின்றது எனவும் வயிற்றுக்கு ஏதாவது தேவைப்படுகின்றது எனவும் எந்நேரமும் கூறிக்கொண்டிருப்பார்கள். சிலர் உணவுகளினால் மிகவும் கவரப்படுகின்றார்கள். உண்பதிலும் ஓர் ஒழுங்குமுறை இருக்க வேண்டும். இப்பொழுது பல குழந்தைகள் உள்ளார்கள். மேலும் பல குழந்தைகள் வருவார்கள். பிராமணர்கள் பலர் இருப்பார்கள். பிராமணர்கள் ஆகுங்கள் என குழந்தைகளாகிய உங்களிடம் நான் கூறுகின்றேன். தாய்மார்கள் முன்னிலையில் வைக்கப்படுகின்றார்கள். பாரதத்தின் சிவசக்தி தாய்மார்களுக்கு வெற்றி என கூறப்பட்டுள்ளது. தந்தை கூறுகின்றார், உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். தொடர்ந்தும் சுயதரிசன சக்கரத்தை சுழற்றுங்கள். பிராமணர்களாகிய நீங்கள் சுயதரிசன சக்கரதாரிகள். புதியவர்களால் இவ்விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. நீங்களே பிரம்மாவின் அதிமேன்மையான வாய்வழி தோன்றல்களும் பிராமண குல அலங்காரங்களும் சுயதரிசன சக்கரதாரிகளும் ஆவீர்கள். சுயதரிசன சக்கரம் விஷ்ணுவிற்கு உரியது என்றும், ஆனால் நீங்கள் அனைவருமே அவ்வாறானவர்கள் என இவர் கூறுகின்றார் என்றே இதனை செவிமடுக்கின்ற ஒரு புதியவர் கூறுவார். இவ்விஷயங்களை அவர் நம்ப மாட்டார். இதனாலேயே இந்த ஒன்று கூடலுக்குள் புதியவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. சிலர் பின்னர் குழப்பமடைந்து கூறுகின்றார்கள், நாங்கள் விவேகமற்றவர்களா? நாங்கள் ஏன் இங்கு அனுமதிக்கப்படுவதில்லை? ஏனைய ஒன்று கூடல்களுக்குள் எவரும் செல்லலாம் என்பதாலேயே அவர்கள் இவ்வாறு கேட்கின்றார்கள். அங்கு அவர்கள் சமய நூல்களில் உள்ள விஷயங்களை மாத்திரமே கூறுகின்றார்கள். அவற்றை செவிமடுக்க அனைவருக்கும் உரிமை உள்ளது. இங்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடவுளின் இந்த ஞானம் அவர்களின் புத்தியில் பதியாததால் அவர்கள் குழப்பம் அடைகின்றார்கள். படங்களை இட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த அசுர ராஜ்யத்திலேயே நீங்கள் உங்களுடைய தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும். கிறிஸ்து தனது சமயத்தை ஸ்தாபிக்க வந்ததை போன்றே தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு தந்தை வந்துள்ளார். இதில் வன்முறை என்ற கேள்விக்கே இடமில்லை. நீங்கள் காமவால் மூலம் வன்முறையில் ஈடுபடுவதும் இல்லை அல்லது வேறு எந்த பௌதீக வன்முறையிலும் ஈடுபடுவதில்லை. கடவுள் அழுக்கு துணிகளை கழுவுகின்றார் என கூறப்படுகின்றது. மனிதர்கள் காரிருளில் இருக்கின்றார்கள். தந்தை வந்து அந்த கார் இருளை அகற்றி ஒளி ஏற்றுகின்றார். பாபா என்று கூறுவதற்கு பதிலாக சிலர் தங்கள் முகத்தை பாபாவிடமிருந்து மறுபக்கம் திருப்பிக் கொள்கின்றார்கள். அவர்கள் கற்பதையும் நிறுத்திவிடுகிறார்கள். உங்களை உலக அதிபதிகள் ஆக்குவதற்கே கடவுள் உங்களுக்கு கற்பிக்கின்றார். அத்தகைய கல்வியை கற்காமல் நிறுத்துகின்ற எவரும் ஒரு மூடர் என்றே அழைக்கப்படுகின்றார். அத்தகைய பெரும் பொக்கிஷத்தை நீங்கள் பெறுகின்றீர்கள். நீங்கள் என்றுமே அத்தகைய தந்தையை விட்டு செல்லக்கூடாது. பாடல் ஒன்றுள்ளது, என்னை நீங்கள் நேசித்தாலும் அல்லது நிராகரித்தாலும் நான் என்றும் உங்களை விட்டு செல்ல மாட்டேன். உங்கள் எல்லையற்ற ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காகவே தந்தை வந்துள்ளார். அவரை விட்டு செல்லுதல் என்ற கேள்விக்கே இடமில்லை. ஆம், நீங்கள் தெய்வீக குணங்களையும் கிரகிக்க வேண்டும். தாங்கள் துன்புறுத்தப்படுவதாக தாய்மாரிடமிருந்து பாபா அறிக்கைகளை பெறுகிறார். இந்நாட்களில் மக்கள் மிகவும் தீயவர்களாக உள்ளார்கள். நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சகோதரர்கள் சகோதரிகளை இட்டு கவனம் எடுக்க வேண்டும். அனைத்து சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் ஆத்மாவாகிய நான் நிச்சயமாக தந்தையிடமிருந்து எனது ஆசியை கோர வேண்டும். நீங்கள் தந்தையை விட்டு சென்றால் உங்கள் ஆசியும் முடிவடைந்து விடுகின்றது. நம்பிக்கையுள்ள புத்தி வெற்றி அடைகின்றது. சந்தேக புத்தி விநாசத்திற்கு இட்டு செல்லப்படுகின்றது. அப்பொழுது அந்தஸ்தும் அதிகளவில் குறைக்கப்படுகின்றது. ஞான கடலான ஒரேயொரு தந்தையால் மாத்திரமே இந்த ஞானத்தை கொடுக்க முடியும். ஏனைய அனைத்தும் பக்தியாகும். தன்னை ஒரு ஞானம் நிறைந்த ஆத்மா என ஒருவர் எந்தளவிற்கு கருதினாலும் அவர்கள் அனைவரும் சமய நூல்களினதும் பக்தியினதும் ஞானத்தை மாத்திரமே கொண்டுள்ளார்கள் என தந்தை கூறுகின்றார். உண்மையான ஞானம் இது என்பதை கூட மக்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம்: ஒன்று, முரளியை செவிமடுக்கும் பொழுது உங்கள் புத்தியின் யோகம் வேறு எங்கும் அலைந்து தெரியாமல் இருப்பதில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் சிவபாபாவின் மேன்மையான வாசகங்களை செவிமடுக்கின்றீர்கள் என்ற உணர்வில் சதா நிலைத்திருங்கள். இதுவும் நினைவு யாத்திரையாகும். இரண்டு, உங்களிடம் இந்த ஞானம் யோகம் தெய்வீக குணங்கள் உள்ளனவா என உங்களை சோதித்து பாருங்கள். பேராசை எனும் தீய ஆவி என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதா? மாயையின் ஆதிக்கத்தினால் நான் பாவச் செயல்களை செய்கின்றேனா? ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு கருவியாக இருக்கும் விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் மூலம் சதா ஆட்ட அசைக்க முடியாதவராக இருந்து உங்களின் குழப்பங்கள் எல்லாவற்றையும் முடிப்பீர்களாக. ஒரு கருவியாக இருப்பதை நீங்கள் உணரும் போது இலகுவாக உங்களால் பலவகையான நான் மற்றும் எனது என்பவற்றை முடிக்க முடியும். இந்த விழிப்புணர்வானது உங்களை சகல வகையான குழப்பங்களில் இருந்தும் விடுவித்து உங்களுடைய ஆட்ட அசைக்க முடியாத உங்கள் ஸ்திதியை அனுபவம் பெற செய்கிறது. நீங்கள் சேவை செய்வதற்கு கடினமாக உழைக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் கருவிகள் ஆகுபவர்களின் புத்திகள் தாம் என்ன செய்கின்றோமோ அதை பார்க்கும் மற்றவர்களும் அதையே செய்வார்கள் என்பதை சதா உணர்ந்தவாறே இருக்கும். சேவைக்காக ஒரு கருவியாக இருத்தல் என்றால் மேடையில் செல்லுதல் என்று அர்த்தம். எல்லோருடைய பார்வையும் இயல்பாகவே மேடையை நோக்கியே ஈர்க்கப்படும். இந்த விழிப்புணர்வானது உங்களின் பாதுகாப்பிற்கான வழிமுறை ஆகுகிறது. ஸ்லோகம்: சகல சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபடுங்கள். நீங்கள் தந்தையான இறைவனின் ஆதரவை அனுபவம் செய்வீர்கள். அவ்யக்த சமிக்கை: ஓர் இலகு யோகியாக இருப்பதற்கு இறை அன்பை அனுபவிப்பவராக இருங்கள். தற்சமயம் அலைந்து திரியும் ஆத்மாக்களுக்கு அமைதியும் ஆன்மீக அன்பும் தேவைப்படுகின்றன. எங்கும் அன்பும் அமைதியுமே காணாமல் போயுள்ளன. இதனாலேயே நீங்கள் என்ன நிகழ்ச்சிகளை செய்தாலும் எல்லாவற்றுக்கும் முதலில் தந்தையுடன் உள்ள உறவு முறையின் அன்பை புகழுங்கள். அந்த அன்புடன் ஆத்மாக்களை தந்தையுடன் ஓர் உறவு முறையை ஏற்படுத்திய பின்னர் அவர்களுக்கு அமைதியின் அனுபவத்தை கொடுங்கள். அன்பு ஸ்வரூபத்திற்கும் அமைதி ஸ்வரூபத்திற்கும் இடையில் ஒரு சமநிலை இருக்க வேண்டும். ஓம் சாந்தி.